மறுபடியுமாக இந்த சிக்கலான வேத பகுதிகள் என்ற பொதுவான தலைப்பிலே நாம் படிப்போம். இந்த காலங்களில் நான் கடந்த தடவை சொன்னது போல லாலிபாப் சுவிசேஷ ஊழியம் மற்றும் பணத்தையும் பொருட்களையும் கொடுத்து ஆண்டவருக்கு ஆள் சேர்க்கின்ற சுவிசேஷ ஊழியம் அதெல்லாம் நம்ம இனத்துல ரொம்ப மலிந்து காணப்படுகின்ற இந்த காலத்துல ஒரு மணி நேரத்துக்கு சிறிது கூடுதலா இப்படி அமைதியாக இருந்து வேத ஆராய்ச்சியில ஈடுபட்டு வேதம் விளக்குகின்ற சத்தியங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீவிரமான மனப்பான்மையோடு உங்களை இத்தனை பேர் வார நாட்கள்ல கூடி வருவது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை தருகிறது. இப்படியான ஒரு சத்திய வாஞ்சி வேதத்தை கேட்டு படிப்பதில் ஏற்படாதா என்று எத்தனையோ வருடங்களாக எனக்கு ஒரு ஏக்கம் இருந்து வந்திருக்கிறது. இந்த கோவிட்19 பயன்படுத்தியாவது கர்த்தர் அப்படியான ஒரு வாஞ்சிய நம்ம மக்கள் மத்தியில உருவாக்குனா அது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு காரியம்தான். சிக்கலான வேத பகுதிகளுக்கு விளக்கம் கொடுத்து வருகிற வேலையில உங்களுக்கு அதோடு சேர்த்து வேதத்தை விளங்கிக் கொள்ள வேண்டிய வேத விதிகளையும் அந்த விதிகளை பயன்படுத்த வேண்டிய வழிகளையும் நேரடியாக இல்லாமல் மறைமுகமாகவும் விளக்கி வருகிறேன் என்பதை நீங்க இப்போது உணர்ந்திருப்பீர்கள் நம்புறேன். எந்த வேத பகுதியை நம்ம எடுத்துக்கொண்டாலும் இதே முறையில் தான் அந்த வேத பகுதியில் ஆராய்கின்ற ஒரு பக்குவத்தை நான் நமக்குள்ளாக வளர்த்துக் கொள்ளணும். அப்படி செய்தால் உங்கள் ஆத்மீக கண்கள் திறந்து தவறான போதனைகளை உங்களுடைய காதுகள் கேட்கும் போதோ அல்லது உப்பு செப்பில்லாத ஒரு பிரசங்கங்களை கேட்க வேண்டிய நிலை ஏற்படுகிற பொழுதோ அதையெல்லாம் நீங்க தவிர்த்து கொள்ள முடியும். எப்படி நல்ல உணவை மட்டுமே நம்ம ஆராய்ந்து பார்த்து வாய்க்குள்ள போட்டுக் கொள்ளுகிறோமோ அதே போல சத்தியமான வார்த்தைகளை மட்டும்தான் நம்முடைய காதுகளும் கேட்க பழகிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சிக்கலான வேத பகுதிகள் என்ற பொதுவான தலைப்பு நான் கடந்த தடவை ராகாவின் பொய்யை ஆராய்ந்தோம். அப்படி ஆராய்ந்த பொழுது ராகாப் சொன்ன பொய்யை அவர் எத்தனை பெரிய ஒரு விசுவாச கிரியையை செய்திருந்த பொழுதும் நியாயப்படுத்த முடியாது என்று விளக்கினேன். பொய் சொல்லுவது ஒரு ஒழுக்க குறைவின் அடையாளம்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இதை பற்றி விளக்குகின்ற ஜான் மரே, ப்ரொஃபசர் ஜான் மரே சொல்றார் இப்படி, நான் தமிழ்ல சொல்லுகிறேன், ராகாவின் விசுவாசம் தொடர்பான விஷயத்தில் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்ததை வைத்து அவள் சொன்ன பொய்யை நியாயப்படுத்துவது மோசமான இறையியல் மட்டுமல்ல, அது தீமையின் அடிப்படையில் கர்த்தரின் பராமரிப்பிற்கு வக்காலத்து வாங்குகிற செயலாகும் என்று இறையியல் அறிஞரும் பெயர் பெற்ற ஒரு சிஸ்டமேட்டிக் தியோலாஜியன் ஆன ஜான் மரே சொல்லியிருக்கிறார். அதாவது ராகாப் பொய் சொல்லியிருக்காவிட்டால் கர்த்தரின் பராமரிப்பின்படி வேவுக்காரர்கள் தப்பியிருக்க முடியாதே என்று சொல்லுவது போலாகும் என்று சொல்லுகிறார் ஜான் மரே. அவர் தொடர்ந்து சொல்லுகிற பொழுது கர்த்தருடைய கிருபையை அனுபவிக்கிறவர்கள் செய்கின்ற தகுதியற்ற செயல்களுக்கு மத்தியிலும் அவருடைய நேர்மையான சித்தத்துக்கு எதிரான செயல்களின் மூலமும் கர்த்தர் தான் தீர்மானித்திருக்கும் தம்முடைய நோக்கங்களையும் தான் கொடுத்திருப்பதாக சொல்லியிருக்கும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுகிறார் என்பதை நாம் உணராவிட்டால் நமக்கு வேத இறையியல் அதிகம் தெரிந்திருக்கவில்லை என்றுதான் அர்த்தம் என்று ஜான் மரே விளக்கியிருக்கிறார். இப்ப இந்த இடத்துல உங்கள போதகர்களாக இருக்கிறவர்கள் இந்த ஒரு காலத்துல ஒரு மூப்பராகவோ போதக பணிக்காகவோ வந்து சத்தியத்தை விளக்குறதுக்காக உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் சபைகள்ல யாரும் இருந்தா உங்களுக்கு ஒரு முக்கியமான புஸ்தகம் அது ஆங்கிலத்தில் தான் இருக்கு, அதை ரெக்கமெண்ட் பண்ணலாம்னு யோசிச்சிருக்கிறேன். இதை பற்றி முந்தையே சொல்லியிருப்பேன். ஆனால் அது ஒரு அருமையான ஒரு புஸ்தகம், ப்ரொஃபசர் ஜான் மரே எழுதின புஸ்தகம். அதுக்கு பேரு பிரின்சிபல்ஸ் ஆஃப் கான்டக்ட். அது நம்முடைய கிறிஸ்தவ ஒழுக்கத்தை பற்றிய புஸ்தகம். அது ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கு. அத முடிஞ்ச வரையும் முடிஞ்ச வாங்கி அமேசான்ல வாங்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க அத நேரம் கொடுத்து கவனத்தோட படிச்சா அதை பதிய வச்சுக்கிட்ட அந்த புத்தகத்துல சொல்லப்படுகிற உண்மைகள் வேதத்துல பல பகுதிகள் நம்ம இப்படி படிக்கிற பொழுது அதுக்கெல்லாம் அந்த அதுல அவர் விளக்கி இருக்கின்ற வேத தத்துவங்கள் நமக்கு உதவி செய்யும். அப்ப இதுவரையும் சொன்னதின் அடிப்படையில் ராகாபின் விசுவாசத்தில் எந்த குறையும் இல்லாமல் இருந்த பொழுதும் அவள் வேவக்காரர்களை தன் உயிரை பணியம் வைத்து காப்பாற்றி இருந்த பொழுதும் அவள் சொன்ன பொய்யை எந்த விதத்திலும் நியாயப்படுத்தாமல் இருப்பதே சரியானது. அவள் தன் பலவீனத்தினால் அந்த பொய்யை சொல்லி இருந்த பொழுதும் எல்லாம் வல்ல கர்த்தர் அவருடைய அந்த குறையையும் பயன்படுத்தி தன்னுடைய நித்திய நோக்கங்களை நிறைவேற்றி இஸ்ரவேலுக்கு வெற்றியை பெற்று தந்தார் என்பதே ராகாபின் பொய்க்கு நாம் கொடுக்கக்கூடிய வேத சத்தியங்களுக்கு முரண்படாத பொருத்தமான விளக்கம். ராகாபின் பரிசுத்தமற்ற செயலின் மூலம் கர்த்தர் தம்முடைய இறையாண்மையையும் பரிசுத்தம் கொண்ட சித்தத்தையும் நிறைவேற்றிக் கொண்டார். ராகாபின் விசுவாசத்தை நாம் பார்த்தால் அதில் நாம் விசுவாசத்திற்குரிய உடனடி கிரியையும் விசுவாசமற்ற செயலையும் அதாவது பொய் சொன்னது ரெண்டையும் ஒரே சேரத்தில் சேர்த்து காண முடிகிறது. மெய்யான விசுவாசமும் அதன் கிரியைகளும் இருக்கிற ஒருவரில் அதை கடைப்படுத்தும்படியான அவிசுவாச குறைவும் சேர்ந்து இருக்கிறது என்பதை நாம் எப்படி சந்தேகப்பட முடியும்? இயேசுவை பற்றி அருமையான ஒரு அறிக்கையை அதிரடியாக வெளியிட்டான் பேதுரு. ஆனால் அதே பேதுரு இயேசுவின் வார்த்தையை நம்பாத அவிசுவாசத்தால் தண்ணீரில் இறங்கி மூழ்க போகவிருந்த குறையையும் வேதத்தில் சேர்த்தே பார்க்கிறோம். ஆகவே ராகாபின் பொய்யை பற்றிய விஷயத்தில் நாம் கர்த்தரின் இறையாண்மை உள்ள கிருபையையும் அவருடைய வாக்குறுதிகளையும் பார்த்து வியப்படைய முடிகிறது. ஆகவே ராகாபின் பொய்ய எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது. இதையே சீர்திருத்தவாதியும் இறையியல் வல்லுநருமான ஜான் கால்வின் கருத்தாகவும் கொண்டிருந்தார். இப்ப குறிப்பிட்ட சில சமயங்களில் கட்டாயமாக பொய்யை சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கிறது என்பது போல் ராகாபின் விஷயத்தில் தோன்றலாம். அப்படி இதற்கு பதில் கொடுத்திருக்கின்ற பொருள் கொடுத்திருக்கின்ற இறையியல் அறிஞர்கள் இருக்கிறார்கள். அவள் நல்ல விசுவாசியாக விசுவாசத்திற்குரிய கிரியைகளை செய்திருந்து தான் இருந்த நிலைமை காரணமாக அவசியம் கருதி கர்த்தரின் மக்களுக்காக பொய்யை சொன்னால் அந்த பொய் கர்த்தரின் பராமரிப்பின்படி அவருடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு காரணமாக இருந்தது என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். நல்ல நோக்கத்திற்காக பொய் சொல்லலாம் என்று வேதம் ஒருபோதும் ஓரிடத்திலும் சொல்லவில்லை. குறிப்பிட்ட சில சமயங்களில் பொய் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்ற வாதத்தை ராகா பற்றிய இந்த பகுதியும் இது போன்ற வேதத்தின் ஏனைய பகுதிகளும் இது போல காணப்படுகிற ஏனைய பகுதிகளும் துப்புரவாக அங்கீகரிக்கவில்லை. சூழ்நிலை எப்படி இருந்த பொழுதும் பொய் சொல்லுவதை வேதம் தவிர்க்கும்படியாகத்தான் சொல்லுகிறது. இதுவரை ராகாவின் பொய் பற்றி ஆராய்ந்து விட்டோம். இனி வேதத்தின் சில பகுதிகளில் குறிப்பிட்ட சில சமயங்களில் முக்கியமாக சில பொய் சொல்லி இருப்பது போல் தோன்றுகின்ற சில பகுதிகளை நம்ம இந்த நேரத்தில் கவனிப்போம். அதாவது நம் கண்களுக்கு அந்த பகுதிகளில் ஆண்டவரை சுவாசித்த மனிதர்கள் அவசியத்தின் காரணமாக பொய் சொல்லி இருக்கிறார்கள் என்பது போல் நமக்கு தோன்றலாம். அத்தகைய பகுதிகளும் வேதத்தில் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த பகுதிகளையும் இந்த நேரத்தில் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பது அவசியம். சிக்கலான பகுதிகள் பற்றி விளக்கம் கொடுத்த ஆரம்பித்த வேளையிலிருந்து நான் சொல்லி இருக்கிற முக்கியமான ஒரு வேத விளக்க விதியை மறுபடியும் சிந்தித்து பாருங்கள். அந்த விளக்க விதி இதுதான், வேதம் ஒருபோதும் தனக்கு முரணாக பேசாது என்பது. அதாவது ஒரு வேத பகுதியில் தெளிவாக காணப்படும் ஒரு போதனைக்கு வேதத்தின் ஏனைய பகுதிகள் முரண்பாடான விளக்கத்தை கொடுக்காது என்பதுதான் அந்த விதி. இந்த விதியின்படி குறிப்பிட்ட சில சந்தர்ப்பங்களில் அவசியத்தின் காரணமாக நன்மை செய்யும்படி பொய் சொல்லலாம் என்ற கருத்தை ராகாவின் பொய் பற்றிய பகுதி அங்கீகரிக்கவில்லை என்றால் வேதத்தின் ஏனைய பகுதிகளும் நிச்சயமாக அதை அங்கீகரிக்காது என்ற முடிவுக்கே நாம் வர வேண்டும். இப்ப நம்ம முதலாவது நம்ம பார்க்க போகிற பகுதி ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம். அந்த அதிகாரத்தில் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இது எலிசாவின் காலத்தில் நடந்தது. நம்ம ஓய்வு நாள் மாலை நேரத்தில் நம்ம ரெண்டு ராஜாக்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த ரெண்டு ராஜாக்கள் 6:19. அப்போது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, பட்டணமும் இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷன் இடத்தில் நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவளை சமாரியாவுக்கு அழைத்துக் கொண்டு போனான் என்று இருக்கிறது. இப்ப இந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசி எலிசா சீரிய ராஜாவின் ஆட்களுக்கு சொன்னார். இந்த வார்த்தைகளை அவர் ஏன் சொன்னார் என்பதை பற்றி முதல்ல நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். சீரிய ராஜா இஸ்ரவேலின் ராஜாவை பிடிப்பதற்காக அதுவரை செய்து வந்திருந்த முயற்சிகள் எல்லாம் கைகூடாமல் போயிற்று என்று இந்த பகுதியை வாசிக்கிற பொழுது நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதுக்கு காரணம், ஒவ்வொரு தடவையும் எலிசா இஸ்ரவேல் ராஜாவுக்கு அதை முன்னாலேயே தெரியப்படுத்தி கொண்டிருந்ததால் ஒவ்வொரு தடவையும் சீரிய ராஜாவின் முயற்சி கைகூடாமல் போயிருச்சு. இதனால் சீரிய ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அவனுக்கு சந்தேகம் மட்டுமல்ல, ஒரு பெரிய மனக்குழப்பமும் ஏற்பட்டது. அப்ப அந்த மனக்குழப்பத்தோட அவன் யோசிக்கிறான், தன் படிக்குள் எவனோ ஒரு உளவாளி இருந்து, ஒரு ஸ்பை இருந்து அடிக்கடி இஸ்ரவேல் ராஜாவுக்கு செய்து கொடுத்து வருகிறானோ என்று சந்தேகப்பட்டு அதை கண்டுபிடிக்கும்படி தன்னுடைய ஆட்களுக்கு அவன் சொன்னான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரன் ஒருவன் ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், அதே அதிகாரத்துல 12:12, அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீ உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். ஒரு அருமையான வசனம் ஒன்னு. இதுவும் ஒரு சீரிய படவீரன் ஒருத்தன் அவன் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு சொல்றான் ராஜாவுக்கு. அது சொல்றதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்குது இல்லீங்களா. இதுக்கு பிறகு ஒண்ணு நம்ம இந்த கதையில இந்த வரலாற்று நிகழ்ச்சியை நம்ம பாக்குறது இல்ல. அவன் சொல்றான், அவனுக்கு உளவாளி எல்லாம் ஒண்ணும் தேவையில்லைங்க, நீங்க படுக்க அறையில உங்க பெட்ரூம்ல இருந்து என்ன யோசிக்கிறீங்களோ அது கூட அந்த எலிசாவுக்கு தெரிஞ்சு போயிருதுன்னா, எலிசாவை பத்தி அந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இப்ப இது கூட கேட்டும் யாரும் கொஞ்சம் திருந்தலாம். இதுல மெசேஜ் இருக்குது, ராஜா நீ வந்து தலைகீழா நின்னாலும் ஒன்னும் சரி வராது, எலிசா அங்க இருக்கிற வரையும். இப்ப அதை கேட்டு திருந்துறானா மனுஷன்? திருந்த மாட்டான். என்ன செய்ய போறான் ராஜா? இந்த அளவுக்கு எலிசாவின் புகழ் சிறிய படைகள் வரை பரவி இருந்ததை இங்க பார்க்கிறோம். இத கேட்ட சிறிய அரசன் எலிசா எங்கே இருக்கிறான் என்று கண்டுபிடித்து சொல்லும்படி சொன்னான். அவனை பிடிச்சிட்டா அப்புறம் இஸ்ரேல் ராஜா பிடிக்கிற ரொம்ப வேஸ் இல்லையா? அதைத்தான் அவன் சொல்லுகிறான். யோசித்தான், எலிசா தோத்தானில் இருப்பதாக அவனுடைய ஆட்கள் வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். உடனே ராஜா ஒரு பெரிய படையை எலிசாவை பிடிக்கும்படி தோத்தானுக்கு அனுப்பினான். அந்த படை நகரை முற்றாக சுற்றி வளைத்திருந்தது. அதாவது தோத்தான் பூரா சுற்றி வளைத்தது, யாரும் உள்ளுக்கு வர முடியாது, யாரும் வெளியேவும் போக முடியாது. காலையில் எலிசாவின் வீட்டை விட்டு வெளியில் வந்த அவனுடைய வேலைக்காரன் கேசாயின்னு வாசிக்கிறான் இல்லையா, கேசாயி, அவன் வந்து வெளியில வந்த பொழுது அந்த நகரை சுற்றி இருந்த படைகளை பார்த்து அவன் பயந்து போனான். எலிசாவின் வீடு வந்து அந்த மலைப்பாங்கான பிரசேதத்துல ஒரு மேட்ல இருந்துச்சு, ஆனா அங்கிருந்து எல்லாம் கீழே பார்க்க முடியும். அவன் பயந்து போன பொழுது எலிசா, அதனால் வேலைக்காரனுக்கு தொலைவில் இருந்த படைகளை எல்லாம் நன்றாக பார்க்க முடிந்தது. அதை பார்த்து அவன் பயந்தான். உடனே எலிசா தன் வேலைக்காரனை பார்த்து பயப்படாத என்று சொல்லி, ஏன் பயப்படாத சொல்ற, நீங்க வாட்சி பார்த்தா அவங்கிட்ட இருக்கிற படையை விட நம்மகிட்ட பெரிய படை இருக்கு. உடனே அவர் என்ன செய்கிறார், அப்படி சொல்லிவிட்டு கர்த்தரிடம் ஜெபித்து தன்னுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறக்கும்படி கேட்டார். அவன் கண்கள் திறந்த பொழுது எலிசா இருந்த மலையையும் எலிசாவையும் சுற்றி அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் நிரம்பி இருப்பதை கண்டான். இது வேலைக்காரன் கண்டது, அவன் கண்ணுக்கு தான் தெரிந்தது, சீரிய படைகளுக்கு தெரியல. இப்போது 19:18 வாசிக்கிறோம், அவர்கள் அவனிடத்தில் வருகையில் என்று இருக்கிறது. அவர்கள் அவனிடத்தில் வருகையில், இவர்கள் யார் என்பதை அந்த சந்தர்ப்பத்தை வச்சு வாசிக்கிற பொழுது நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஊகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. இது வந்து சீரியர்கள் படைய அவனிடத்தில் வந்த பொழுது, ஆனா ஆங்கில மொழிபெயர்ப்பு நமக்கு உதவி செய்யறதுக்காக, சோ வென் தி சீரியன்ஸ் கேம் டவுன் டு ஹிம் என்று எழுதி தெளிவாக வந்தவர்கள் யார் என்பதை விளக்குகிறது. அது சீரியர்கள் அவரிடத்தில் வந்த பொழுது என்று ஆங்கில மொழிபெயர்ப்பு இருக்கிறது. அந்த சீரியர்கள் என்ற வார்த்தையை நம்ம விளக்கு விளங்கிக் கொள்வதற்காக அவசியத்தின் காரணமாக அவர்கள் ஐட்டாலிக்ஸ் அந்த சாய்ந்த வார்த்தையாக சேர்த்திருக்கிறார்கள் ஆங்கில வேத மொழிபெயர்ப்புல. அப்ப இந்த சீரியர்கள் தன்னை நெருங்கி வருவதைக் கண்ட எலிசா உடனே என்ன செய்தார், கர்த்தரிடம் ஜெபித்து அவர்களுடைய கண்களை குருடாக்கும்படி கேட்டுக்கொண்டார். இப்ப தமிழில் அது கண் மயக்கம் என்று இருக்கிறது, சரிங்களா, கண் மயக்கம். உண்மையில் அவர்கள் கண்களை குருடாக்கும்படிதான் எலிசா கேட்டுக்கொண்டார். அதுதான் மூல மொழியில அங்க இருக்கு. தமிழில் குருடாக என்று இருக்க வேண்டியது மயக்கம் என்று இருப்பதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்வோம். ஆனால் குருடாவதற்கும் மயக்கம் அடைவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மொழிபெயர்ப்பு எப்பொழுதுமே சரியாக இருக்க வேண்டும். வேதம் கர்த்தரின் வார்த்தை, அதன் ஒவ்வொரு வார்த்தையும் உள்ளது உள்ளபடி இருக்க வேண்டியது அவசியம். உடனே கர்த்தர் சீரிய படைகளின் கண்களை எலிசாவின் ஜெபத்தை கேட்டு குருடாக்கினார், அவனுக்கு பார்வை போயிருச்சு. ஆகவே அந்த படைகள் சுற்றி இருப்பது எதுவும் தெரியாமல் அங்கேயே நின்றிருந்தது. எங்க போறது கண் தெரியாது. இப்பொழுது 19 வயசு வசனம் தான் நமக்கு பிரச்சனையாக காணப்படும் வசனம். அப்போது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள், அதாவது என் பின்னே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழி நடத்துவேன், கூட்டிக் கொண்டு போய் காண்பிப்பேன் என்று சொல்லி அவர்களை எங்கே அழைத்துக் கொண்டு போனார், சமாரியா வரையும் அழைத்துக் கொண்டு போனார், சமாரியாவுக்குள் அழைத்துக் கொண்டு போனார். உடனே எலிசா தன் முன்னாளிக்கும் சீரிய படையினரிடம் இப்படியாக சொன்னார். இதை வாசிக்கிற பொழுது எலிசா உண்மையாக நடந்து கொள்ளாமல் அவர்களிடத்தில் பொய் சொல்லி இருப்பது போல் நம் பார்வைக்கு தெரிகிறது. சீரியர்கள் தன் முன்னால் இருந்தும் அவருடைய கண்கள் குருடாயிருக்கும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்களிடம் பொய் சொல்லி இருப்பது போல்தான் நமக்கு தெரிகிறது. அதாவது அவர்கள் தேடி வந்திருக்கும் எலிசா தான் இல்லை என்பது போலவும், தான் அந்த இடத்தில் இருக்கவில்லை என்றும், அவன் எங்கு இருக்கிறான் என்று நான் காட்டுகிறேன் என்று அவர்களுக்கு உதவி செய்வது போல் சொல்லி அவர்களுக்கு பொய் சொல்லி ஏமாற்றுவது போல்தான் தெரிகிறது. இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? சில காரியங்கள், ரெண்டு காரியங்கள் முக்கியமா பார்க்கணும். உண்மையில் பொய் சொல்லுவதை நியாயப்படுத்துவதற்கு மிகவும் சிறப்பான ஒரு சந்தர்ப்பத்தை வேதத்தில் தேடுவோமானால் இதுக்கு முற்றிலும் பொருத்தமான ஒரு பகுதி கிடைக்காது, சரிங்களா. ஏன், தன்னையும் தன்னோடு இருப்பவர்களையும் காப்பாற்றிக் கொள்ளவும் இஸ்ரவேலை காப்பாற்றவும் அந்த பொய் நியாயமானதாக நமக்கு படலாம், நல்ல நோக்கத்தோடு அது சொல்லப்பட்டதாக நாம் நினைக்கிறோம். இரண்டாவது, அதற்கு பிறகு கர்த்தர் எலிசாவோடு இருந்து அவனுடைய ஜெபங்களை கேட்டு தொடர்ந்து ஆசீர்வதித்து எலிசாவையும் இஸ்ரவேலையும் காப்பாற்றி சீரியர்களிடமிருந்து விடுதலை தந்திருப்பதால் அந்த பொய் கூட கர்த்தரை அனுமதித்திருக்கும் பொய்யாக கூட நமக்கு தோன்றலாம், சரிங்களா. ஆனால் இதெல்லாம் யூகம் மட்டுமே. எலிசா சொன்னது பொய்யல்ல என்றால் அதை எப்படி இந்த பகுதியிலிருந்து தெரிந்து கொள்வது? முதலாவது, எலிசா சொன்ன வார்த்தைகளை அவர் எந்த நோக்கத்தில் சொல்லி இருந்தாலும் நிச்சயம் சீரிய படைகள் அதை வேறு விதத்தில் தான் புரிந்து கொண்டிருந்திருப்பார்கள். நிச்சயம் சீரிய அது அப்படி சீரிய படைகள் வேறு விதத்தில் எலிசாவின் வார்த்தைகளை புரிந்து கொண்டிருந்தால் அது எலிசாவினுடைய பொறுப்பு அல்ல, எலிசாவினுடைய தவறும் அல்ல. இதை வைத்து எலிசா பொய் சொன்னார் என்று நாம் தீர்மானிக்க முடியாது. அதோடு சீரிய படைகளிடம் தானே எலிசா என்ற உண்மையை தெரிவிக்க வேண்டிய எந்த கடமைப்பாடு, அதாவது ஆப்ளிகேஷன் ஓ அவசியமோ எலிசாவுக்கு இருக்கவில்லை. சீரியர்கள் எந்த நோக்கத்தில் வந்தார்களோ அந்த நோக்கம் நிறைவேறாதபடி கர்த்தரே அவருடைய கண்களை குருடாக்கி எலிசாவை தன்னுடைய பராமரிப்பினால் காப்பாற்றி இருக்கிற பொழுது தானே எலிசா என்ற உண்மையை எலிசா அவர்களுக்கு சொல்லி இருந்தால் அது கர்த்தர் எலிசாவை பாதுகாக்க எடுத்திருக்கும் நடவடிக்கைகளுக்கெல்லாம் மாறானதாக போய் முடிந்துவிடும். இரண்டாவது, எலிசாதன் பதிலில் இது பட்டணம் அல்ல, அதாவது நீங்க தேடி வந்த பட்டணம் எதை தேடி வந்தாங்க, தோத்தான், அந்த பட்டணம் இதுவல்ல என்று சொல்லி இருப்பதில் எந்த தவறும் இல்லை, பொய்யும் இல்லை. இதிலிருந்து எலிசா எந்த நோக்கத்தில் அதை சொன்னார் என்பது நமக்கு எப்படி தெரியும்? எலிசா நீங்க தேடுகிற மனிதன் இந்த இடத்தில் இல்லை என்று சொன்னது, நீங்கள் எந்த பட்டணத்தில் அவன் இருப்பான் என்று இந்த மனிதனை தேடி வந்தீர்களோ அந்த பட்டணம் இது அல்ல என்ற அர்த்தத்தில் எலிசா சொல்லி இருக்கலாம். உண்மையில் எலிசா அப்போது தோத்தானில் இருக்கவில்லை, அதற்கு வெளியே வெகு தூரத்தில் இருந்தார். இதுதான் அந்த பட்டணம் என்று அவர் சொல்லி இருக்க முடியாது. அப்படி சொல்லியிருந்தால் அது பொய்யா போயிருக்கும். அவர்கள் தோத்தானை தேடி வந்திருக்கிறார்கள். எலிசா இருந்த இடம் தோத்தானுக்கு வெளியே தூரத்தில் இருந்தது. அவர்கள் எலிசாவின் வார்த்தைகளை நம்பி குருடாகி பார்வையும் போய்விட்டால் அங்கேயே தேடி திரும்பி ஏமாந்து போயிருப்பார்கள். அதாவது எலிசா இதுதான் தோத்தான்னு சொல்லி இருந்தாலும் அவங்களால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது, பார்வை இல்லாம அங்கேயே தேடிக்கிட்டு இருந்திருப்பாங்க, அது தோத்தானே இல்லை. இப்ப மூணாவது ஒரு காரியத்தை பார்க்கும். அடுத்ததாக நீங்கள் என் பின்னே வாருங்கள், என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனிதனத்தில் நான் உங்களை அழைத்து போவேன், வழி நடத்துவேன் என்று எலிசா எந்த நோக்கத்தில் சொன்னாரோ அதன்படி அவர் நடந்து கொண்டார். அது எந்த தவறுமே இல்லை, அது சொன்னபடியே அவர் செய்தார். அந்த அதை சீரியர்கள் புரிந்து கொண்ட விதம் நிச்சயமாக வேறானதாக தான் இருந்திருக்கும், சரிங்களா? அதற்கு எலிசா பொறுப்பல்ல. கர்த்தர் சீரியர்களின் கண்களை தன்னுடைய பராமரிப்பின் மூலம் குருடாக்கி எலிசாவை பாதுகாத்ததோடு அதன் தொடர் விளைவாக எலிசாவினுடைய வார்த்தைகளின் படி இறுதியில் நீதியும் கிருபையும் சீரியர்களுக்கு கிடைத்திருக்கும் பொழுது, அதை வாய்ச்சி பார்க்கிற நேரம் அதெல்லாம் புரியும். எலிசா பொய் சொன்னார் என்று சொல்லுவதில் எந்த நியாயமும் இருக்க முடியாது. பார்த்தீங்கன்னா நீங்க எலிசா அவங்கள சமாரியாவுக்கு கொண்டு போயிட்டு நார்மலா என்ன எதிர்பார்ப்போம், அவ்வளவு பேரையும் கொண்டிருக்கணும். எலிசா அதை செய்யல. இஸ்ரேல் ராஜா தான் சொன்ன அவங்க எல்லாம் கொண்டுடலாமா கேட்டா உடனே எலிசா சொன்னார், இல்ல அவங்க சாப்பாடு போடு, ரொம்ப கிருபையை காட்டி திரும்பி அனுப்பி வச்சதான் பாக்கிறோம். சீரிய வீரர்களுக்கு தான் சொன்னபடி எலிசா அவளை பட்டணத்துக்கு அழைத்து வந்தார். அவரும் அங்க வந்த பிறகுதான் அவரை கண்டார்கள். ஏன் அதே எலிசா ஜெபம் பண்ணி அவங்கள கண்களை திறந்துடும் ஆண்டவர், ஏன்னா திறந்தவர்னு அவன் எங்க பார்த்தான், அந்த படையை எல்லாம் சுத்தி இஸ்ரேல் படை இருக்கு, நல்ல சமாரியாவுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு அவங்கள. அதையும் எலிசா அவர்கள் இதை எதிர்பார்க்காத விதத்தில் செய்தார். அதன் மூலம் எலிசா சீரியர்களுக்கு கிருபை கிடைக்கவும் இஸ்ரேலரை பாதுகாக்கவும் செய்தார். உண்மையில் சீரியரை கேட்டிருந்தார் அவர்களே இதை பத்தி சீரியர் ஒரு காமெண்ட் கொடுக்க வந்து இப்ப பிரஷர்ல எல்லாம் கேட்பாங்க இல்லையா, இவ்வளவு தூரம் நடந்துருச்சுன்னு சொல்லி சீரியர்கள்ட்ட எலிசா செஞ்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருந்திருந்தா அவர்களே எலிசா பொய் சொல்லி ஏமாற்றுத்தனம் செய்தார் என்று குற்றம் சாட்டி இருக்க மாட்டார். என்னத்தான் உயிரோட எல்லாத்தையும் வீட்டுக்கு போக வச்சுட்டாரு. நடந்த நிகழ்ச்சிகளை பார்த்து அவர்கள் எலிசாவின் வார்த்தைகளில் எந்த அளவுக்கு உண்மை இருந்திருக்கிறது என்பதை நினைத்து வியந்து போயிருப்பார்கள். எலிசாவின் வார்த்தைகளின் பொருளை இந்த பகுதியில் நாம் வாசிக்கும் நிகழ்ச்சிகள் முழுவதின் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை மட்டும் பார்த்து விளங்க முயற்சி செய்யக்கூடாது. அப்படி செய்கிற பொழுதுதான் எலிசாவின் வார்த்தைகள் எத்தனை உண்மை என்பதை உணர முடியும். எலிசாவின் வார்த்தைகளின் முழு கருத்தையும் சீரிய படை வீரர்கள் உடனடியாக அந்த நேரத்தில் அறிந்து கொள்ள முடியாமல் இருந்ததை வைத்து எலிசா பொய் சொன்னார் என்று சொல்வது முட்டாள்தனம். சீரிய படை வீரர்களின் அப்போதைய பார்வை இருந்த நிலைமை அவருடைய பலவீனம் எல்லாம் சேர்ந்து எலிசாவின் வார்த்தைகளின் முழு பொருளையும் அவர்கள் உணர முடியாதபடி செய்திருந்தது. அதற்கு எலிசா எந்த விதத்திலும் காரணம் இல்லை. அது மட்டுமல்லாமல் சீரிய வீரர்களுக்கு எலிசாவின் வார்த்தைகளின் பொருள் உடனடியாக புரிந்திருக்கவில்லை என்பது எலிசாவையும் பொய்யனாக்காது. மனிதர்கள் எல்லோருமே எந்த உண்மையையும் உடனடியாக புரிந்து கொள்வதில்லை. சிலருக்கு சொல்லப்பட்டிருக்கும் உண்மை புரிவதற்கு காலம் எடுக்கும். எல்லாம் கூடி வந்து நிகழ்ந்த பிறகுதான் அவர்கள் முழு உண்மையையும் உணர்கிறவர்களாக இருப்பார்கள். அதுவே சீரிய படை வீரர்களின் நிலைமையும். ஆகவே இந்த இடத்துல என்ன சொல்லுவோம், எலிசா பொய்யே சொல்லல, அது நம்ம பார்வைக்கு தான் அப்படி இருக்கிறது. எலிசா எல்லாம் சரியா சொல்லி இருக்கிறார், அப்ப கர்த்தருடைய அவர் செய்த காரியத்துக்கும் எலிசா சொன்னதுக்கும் எல்லாம் சரியாகத்தான் இருந்திருக்கிறது. ஆகவே இந்த ஒரு நன்மையை செய்யறதுக்காக பொய் சொல்லலாம் அப்படின்னு இந்த பகுதியெல்லாம் எடுத்து பயன்படுத்துவது ரொம்ப தப்பு. ஏன்னா அந்த பகுதியில எலிசா பொய் சொன்னதாகவே காட்டப்படவில்லை. இப்ப அடுத்து இன்னொன்னு பார்க்கலாம். இது ஒன்னு சாமுவேல் 16 அதிகாரத்தை பார்ப்போம். ஒன்னு சாமுவேல் 16 அதிகாரம் முதல் 3 வசனங்கள். இந்த சாமுவேலையும் சவுலையும் மறுபடியும் சந்திக்கிறோம். மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப ரொம்ப வாரங்களுக்கு முன்பா அவங்க ரெண்டு பேரையும் நம்ம சந்தித்தோம். அப்போது சாமுவேல் இறந்து போய் அவரை மறுபடியும் கொண்டாட வேண்டி இருந்துச்சு. இப்ப இந்த இதுல வாசிப்போம். இந்த 16 அதிகாரம் 1 சாமுவேல் 3 வசனங்கள். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லகேமியன் ஆகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தேர்ந்து கொண்டேன் என்றான். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பழி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். இந்த பகுதியில் ஜெஸ்ஸி ஆகிய அந்த ஈசாயின் குமாரர்களின் ஒருவனை நான் ராஜாவாக்க போகுவேன் என்று ஈசாயிடம் போய் சொல்லு என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். அதை கேட்டு சாமுவேல் பயந்து போனதை பார்க்கிறோம். சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை உயிரோடு வைக்க மாட்டானே என்று சாமுவேல் கர்த்தரிடம் சொல்லுகிறார். அதுக்கு கர்த்தர் சொன்ன பதிலை கவனியுங்கள். நீ ஈசாயிடம் போகும்போது கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலிவிருந்துக்கு கூப்பிடு என்று கர்த்தர் சாமுவேலுக்கு சொல்லுகிறார். கர்த்தரின் பதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்? தான் சாமுவேலுக்கு சொன்ன வார்த்தைகளின் பொருளை அவரே ஈசா உண்மையை வெளிப்படையாக தெரிந்து கொள்ள முடியாமல் மறைக்கும்படி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது ஈசாயிடம் சாமுவேல் போவதற்கான உண்மையான காரியத்தை அவர் மறைக்கும் செயலை இங்கே பார்க்கிறோம். இப்படி உண்மையை மறைப்பதற்கு வேதம் இடம் கொடுக்கிறதா? இந்த இடத்தில் பொய் இடம் பெற்றிருக்கிறதா என்ற கேள்வியும் எழுகிறது. என்னை ஆண்டவரே பொய் சொல்லிட்டாரு, பற்றி முந்தி சொன்னத இப்ப அவர் மறைக்கிறார்னு ஒரு எண்ணம் வரலாமா இல்லையா? இதான் மேல இருந்த வரிய வேதத்தை வாசிட்டே போனான்னா என்னென்ன மூலம் வரும். அதை தவிர்த்து கொள்வதற்காகத்தான் நிதானத்தோடு கவனத்தோடு அந்த பகுதியை ஆராய்ந்து வேத விளக்க விதிகளை பயன்படுத்தி ஏனைய பகுதிகளோடு எல்லாம் ஒப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி பட்டு பட்டுன்னு வேதம் புரியாது, சரிங்களா? அப்படி நினைக்கக்கூடாது. வேதம் படிக்கிற நேரம் நமக்கு இன்னொன்றும் தேவை. வேதம் படிக்கிற நேரம் தேவ பயம் இருக்கணும், பரிசுத்தாவியானவருடைய உதவி தேவை. அவர் தான் கண்களை திறக்கிறவர், மூடுறவர். அவருடைய துணையும் நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. இப்ப இங்க 3 விஷயங்களை கவனிக்கணும். இந்த இடத்துல இது கவனமா கேட்க வேண்டியது. இந்த இடத்தில் முதலாவது இது, இந்த இடத்தில் சாமுவேல் கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்தான் என்பதை கவனிக்க வேண்டும். நான் சொன்னதை மாத்திட்டாரா இல்லையா? நீ ஜெஸ்ஸிட்ட போய் இதான் செய்யு, ஈசாய்கிட்ட போய் இதான் செய்யுன்னு செய்ததை சாமுவேல் அவர் சொன்னபடியே செய்தார். அதுல என்ன ஒன்னும் குறையும் வைக்கல, எதையும் கூட்டவும் இல்லை. அவர் சொன்னதை அவன் பூரணமாக செய்து முடித்திருந்தான். கர்த்தர் சொன்னதற்கு மேல் ஒன்றையும் சாமுவேல் செய்திருக்க கூடாது. கர்த்தர் சாமுவேல் செய்யும்படி சொல்லி அனுப்பிய காரியத்திலும் எந்த பொய்யும் இருக்கவில்லை என்பதை நம்ம கவனிக்கணும். நீ 4 வசனத்தை பாருங்க. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து, பாத்தீங்களா, வேதம் பொய் சொல்லாது. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மெய்ப்பர் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடனே கூட பலிவிருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலிவிருந்துக்கு அழைத்தான். அப்ப எல்லாம் சரியா தான் இருக்கிறது, அங்க எந்த வித முரண்பாடும் இல்லை. இரண்டாவது கவனிக்க வேண்டிய பகுதி, இந்த பகுதியிலிருந்து நான் முக்கியமானது ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளுவேன். அதாவது சில சந்தர்ப்பங்களில் உண்மையை மறைப்பதோ அல்லது உண்மையின் ஒரு பகுதியை பாதிய சொல்லிட்டு பாதிய சொல்லாமல் விடுவது, உண்மையின் ஒரு பகுதியை சொல்லாமல் விடுவதற்கு கர்த்தர் இடம் கொடுத்திருக்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும். அதாவது வேதத்தில் திரும்பவும் சொல்லுகிறேன், சில வேளைகளில் சில சந்தர்ப்பங்களில் உண்மையின் உண்மையை மறைப்பதோ, மறைப்பதுன்னு ஆங்கில வார்த்தை கன்சீல் பண்றது, இந்த உண்மையை மறைப்பதோ அல்லது அந்த உண்மையின் ஒரு பாதியை சொல்லி இன்னொரு பாதியை சொல்லாமல் விடுவதற்கு கர்த்தர் இடம் கொடுத்திருக்கிறார். சாமுவேல் என்ன காரணத்துக்காக ஈசாயை சந்திக்க வந்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமோ உரிமையோ சவுலுக்கு இருக்கவில்லை. அவனுக்கு ஏன் போய் சொல்லணும், அவன் எல்லாரும் கொள்றதை தேடி தெரியறானே, அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இருக்குல்ல. அத்தோடு அதை சவுலுக்கு சொல்ல வேண்டிய எந்த கடமைப்பாடும் அப்ளிகேஷனும் சாமுவேலுக்கு இருக்கவில்லை. உண்மையை மறைப்பதோ அதன் ஒரு பகுதியை சொல்லாமல் விடுவதோ பொய் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், பொய்க்கும் உண்மைக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு தெரியணும், இடைவெளியும் தெரியணும். பொய்க்கும் பாதி உண்மைய சொல்றதோ மட்டும் சொல்றதோ, அதை உண்மையை கன்சீல் பண்றதுக்கும் இருக்கிற இடைவெளியும் நமக்கு தெரியணும். எல்லாம் பொய்யாயிராது பாத்தீங்களா. இப்ப சில பேர் சொல்லுவாங்க, இப்ப சாம அதுக்கு முந்தி பார்த்த பகுதியில சரிங்களா, எலிசா வந்து சொன்னதனுடைய அர்த்தம் சீரிய படைகளுக்கு புரியல, அவன் வேற விதத்துலதான் எடுத்திருக்கிறான். இப்ப நாம சொல்லி இருக்க கூடாது, எலிசா சொல்ற எதுவா இருந்தாலும் அது சீரிய படைகள் சரியா புரிந்து கொள்ளுகிற விதத்துல தான் சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லி இருந்தா தான் அது உண்மையாக பேசுவதும் நடப்பதும் நம்ம சொல்லலாம். அது தப்பு, உண்மையாக உண்மையை பேசணும், உண்மையாகவே நடக்கணுங்கிறது உண்மைதான். ஆனா சில நேரங்கள்ல நம்ம சில காரியங்களை செய்கிற பொழுது, வாயில பேசுகிற பொழுது, சில காரியங்களை செய்கிற பொழுது உண்மையை மறைப்பதோ அல்லது அரைவாசி உண்மையை மட்டும் சொல்லுவதோ தேவையாக இருந்து விடுகிறது. ஆனா அப்படி செய்கிற பொழுது அது பொய் சொல்லுவது ஆகாது, பொய்யாக நடப்பது ஆகாது. அதனாலதான் இங்க வேத ஒழுக்கவியல் நமக்கு தெரியணும், புரியுதுங்களா. இப்ப தொடர்ந்து பார்ப்போம். மூணாவது என்னது, உண்மையை மறைப்பதன் மூலம் கன்சீல் பண்ணுவதன் மூலம் பொய் சொல்லுகிறோம் என்ற எண்ணத்துக்கு இந்த பகுதி எந்த விதத்திலும் இடம் கொடுக்கவில்லை. மேலே சாமுவேல் பற்றி நாம் கவனித்திருக்கும் அனைத்தும் அப்பட்டமான நிதர்சனமான உண்மைகள். வேதத்தில் இந்த பகுதி மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஏனெனில் இந்த பகுதி சில சந்தர்ப்பங்களில் உண்மையை மறைப்பதற்கு அங்கீகாரம் தருகிற பகுதியாக இருக்கிறது. அதனால்தான் இந்த பகுதியின் சந்தர்ப்பத்தை கவனிப்பது அவசியமாக இருக்கிறது. இதில் இந்த இடத்துல எந்த பொய்யும் அடங்கி இருக்கவில்லை. பாதி உண்மைக்கும், அதாவது பார்ஷியல் ட்ரூத், பாதி உண்மைக்கும் பொய்க்கும் இடையில் இருக்கும் இடைவெளியை நாம சந்தேகம் இல்லாமல் புரிந்து கொள்ள வேண்டும். பாதி உண்மை ஒருபோதும் பொய்யாகி விட முடியாது. இந்த வேறுபாட்டை நாம் கவனமாக புரிந்து கொள்ளாவிட்டால் வேத ஒழுக்கவியல், அதாவது பிப்ளிக்கல் எத்திக்ஸ் பற்றிய உண்மையையும் வேத போதனை பற்றிய சரியான அறிவும் நமக்கு இருக்காது. ஆகவே இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கும், என்னது, பாதி உண்மைக்கும் பொய்க்கும் இடையில் இருக்கும் வேறுபாடு அது நூலிலை போன்றது என்று நம்ம நினைக்க கூடாது. அதாவது ரேசத்தின் உண்மையில் மிகப்பெரிய இடைவெளி இருக்குது. அதுதான் இந்த பகுதியில கர்த்தர் வந்து எந்த விதமான பொய்யுமே சொல்லல, பொய்யா நடக்கும்படியாகவும் சொல்லல. அவர் என்ன செய்திருக்கிறார், அந்த உண்மை அதை மறைத்து கன்சீல் பண்ணி சாமுவேல ஈசாயிடம் அனுப்பி இருக்கிறார். அது சவுலுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை, அது அப்படி சொல்ல வேண்டிய அப்ளிகேஷனும் சாமுவேலுக்கு இருக்கவில்லை. இன்னொன்னு யாத்திராகமம், ரெண்டு பகுதி இருக்கு. அந்த ரெண்டு பகுதியும் பாக்குறதுக்கு நேரம் இருக்குமோ தெரியாது, ஒரு பகுதியை முதல்ல முயற்சி செய்வோம். இது வந்து யாத்திராகமம் முதலாவது அதிகாரம், யாத்திராகமம் முதலாவது அதிகாரம் 5-19 வரையுள்ள பகுதி. இங்க யார பாக்குறோம், எகிப்தின் ராஜாவையும் எபிரேய மருத்துவச்சிகள் சரிங்களா, நர்சஸ். அப்ப வாசிப்போம் அந்த பகுதியை. யாத்திராகமம் முதலாவது அதிகாரம் அஜாத் வசனம். அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்புரால் பூவால் என்னும் பெயருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதுக்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள், மருத்துவச்சி அவர்களிடத்தில் போவதற்கு முன்பே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். அதாவது அவங்க ரொம்ப சரீர பலம் உள்ளவங்க, ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் வேலை செய்யறவங்க, அதனால அவங்களுக்கு மருத்துவச்சியிலே தேவையில்லை. வளமையாகவே இந்த மருத்துவச்சி அங்க போறதுக்கு முன்பே அவங்க புளிய பெற்றுகிறார்கள். ஆனா எகிப்திய ஸ்திரீகள் அப்படி இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப சில சந்தர்ப்பங்கள், ஏதாவது சில வேலைகளில் பொய் சொல்ல வேண்டியது அவசியம் என்று சொல்லுபவர்கள் இந்த பகுதியை உதாரணமாக காட்டி சொல்லுவார்கள், இந்த மருத்துவச்சி எல்லாம் பொய் சொல்லியா அந்த ஆண் புள்ளையை காப்பாற்றுறதுன்னு சொல்லுவார்கள். இந்த பகுதியில் எபிரேய மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தவர்கள் என்று 17வது வசனம் சொல்லுகிறது. தேவனுக்கு பயந்தவர்கள், இன்னொரு விதத்துல சொன்னா அவங்க காட் ஃபியரிங், ஆண்டவருடைய எபிரேய ஸ்திரீகள் இல்லையா, அவங்க அவங்களையும் ஆண்டவருக்கு பயந்தவர்கள், ஆண்டவரை விசுவாசித்தவர்கள், ஆண்டவருடைய வழிகளுக்கு தங்கள் வாழ்க்கையில் முக்கியம் கொடுத்தவர்கள் என்றெல்லாம் அதுக்கு அர்த்தம். ஆகவே 17வது வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. அவர்கள் கர்த்தரை விசுவாசித்து வாழ்ந்தவர்கள். இந்த இடத்தில் அவர்கள் எகிப்தின் ராஜாவுக்கு பொய் சொன்னார்கள் என்ற வாதத்தை முன்வைத்தார். அது நாம் ஏற்கனவே கவனித்திருப்பது போல ராகாபு யாக்கோபு பொய் சொன்னது போல் இவர்களும் செய்தார்கள் என்று ஒரு வேளை சொல்லலாம். அப்படி அவர்கள் செய்தது அவருடைய தேவ பயத்தோடு இணைந்து காலம் பட்ட உள்ளிருக்கும் பாவத்தின் எச்சத்தின் காரணமாக கூறப்பட்ட பொய் என்று சொல்லலாம். உண்மையிலே அவங்க பொய் சொல்லியிருந்தா இது ராகாபு மாதிரியும் அல்லது யாக்கோபு செய்த மாதிரியும், ஏன்னா அவங்க எல்லாமே விசுவாசிகள். விசுவாசிகள் சொல்ல நேரம் தவறு செய்து விடலாம்னு சொல்லியா, அது அவங்க விசுவாசத்தோடு சேர்ந்து வருகிற ஒண்ணுதான். ஆகவே அப்படியாக இது இருந்தால் அது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை, முரண்பாடும் இல்லை. ஆனால் இங்க ஒரு ஆனால் வருகிறது. இந்த பகுதியில் எபிரேய மருத்துவச்சிகள் பொய் சொன்னார்கள் என்று அப்படி சுலபமாக முடிவு செய்து விடுவது தவறு. அந்த மருத்துவச்சிகள் ராஜாவிடம் சொன்ன வார்த்தைகளில் உண்மை இல்லாமல் இருக்கவில்லை, சத்தியம் உண்மை இருந்தது. 19வது வசனத்தில் நாம் கவனிப்பது போல எபிரேய பெண்கள் பலசாலிகளாக சரீர பலம் உள்ளவர்களாக இருந்திருப்பதால் அவள் பெரும்பாலும் மருத்துவச்சிகள் உதவி இல்லாமல் பிள்ளை பெறுவது சந்தேகம் இல்லாமல் இருந்து வந்த நடைமுறை உண்மைதான். இப்ப வந்து அவங்கெல்லாம் நம்ம வில்லேஜில் இருக்கிறவங்க எந்த மருத்துவச்சிக்காக காத்துட்டு இருக்காங்க, அவங்களாம் ரொம்ப உடல் உழைப்பும் இருந்ததெல்லாம் வீட்டிலேயே புள்ள பெற்றுறது இல்லையா. அப்படி எங்க ஊர்லயே சில பேர் இப்படிலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போக கூடாது செஞ்சுக்கணும்னு செய்யறவங்க இருக்கிறாங்க. அதுவும் அந்த காலத்துல ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்னும் இல்லை. அவங்க அப்ப அவங்க சொன்னது வந்து உண்மைதான், எபிரேய ஸ்திரீகளை பற்றி அவர்கள் சொன்னது உண்மை, அவர்கள் மருத்துவச்சி உதவி இல்லாமல் பிள்ளை பெறுவது சகஜம். ஆகவே இந்த இடத்தில் மருத்துவச்சியின் வார்த்தைகளை அப்பட்டமான பொய் என்று பார்ப்பதை விட அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடியாக பாதி உண்மையை அல்லது கன்சீல் பண்ணப்பட்ட உண்மையை கொண்டிருந்தன என்று காண்கிறோம். அதுதான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க, உண்மையை கன்சீல் பண்ணிருக்கிறாங்க, பார்ஷியல் ட்ரூத் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அந்த மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருந்து அதன் காரணமாக எகிப்து ராஜாவுக்கு கீழ்ப்படிய மறுத்ததால் எகிப்தின் ராஜாவுக்கு முழு உண்மையையும் சொல்ல வேண்டிய ஒரு அப்ளிகேஷன் கடமைப்பாடு அவர்களுக்கு இருக்கவில்லை. ஆகவே மருத்துவச்சிகளின் வார்த்தைகளில் நாம் பொய்யை பார்க்கவில்லை, அவர்கள் முழுமையாக உண்மையை வெளிப்படுத்தாமல் பாதி உண்மை மூலம் அதை மறைத்திருந்தார்கள் என்றே பார்க்கிறோம். அவர்கள் முழு உண்மையையும் சொல்லவில்லை என்பதை நிச்சயமாக 17வது வசனம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. 17வது வசனம் என்ன சொல்லுகிறது? மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் தேவனுக்கு பயந்தார்கள். எகிப்து ராஜா பேச்சு கேட்கல. ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அப்ப உண்மையை கன்சீல் பண்ணி பாஷல் தூத்த மட்டும் சொல்லி அவர்கள் அந்த ஆண் பிள்ளைகளை காப்பாற்றினார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் பொய் சொல்லவில்லை. இன்னொரு வசன பகுதியும் பார்க்கலாம், அதுக்கும் நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, அந்த வசன பகுதி வருகிறது யோசுவாவில் வருகிறது. யோசுவா எப்படி எரிக்கோவை பிடித்தானோ, அருமையா ஒரு ஆண்டு ஒரு அற்புதம் செய்து எரிக்கோ நகரத்தை அவனுடைய கையில் கொடுத்தாருன்னு பார்க்கிறோம். இப்ப இங்க யோசுவாவில் பார்க்கிறோம், அதே போல இன்னொரு நாட்டையும் அவன் பிடிக்க வேண்டியிருந்தது. அதுக்கு பேர் வந்து ஏஐ என்ற ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு, அங்க ஆயி அப்படி தமிழ் வேதத்தில் பார்க்கிறோம். இப்ப இந்த ஆயியை பிடிக்க போகிற பொழுது அவன் யோசுவா ஒரு பெரிய திட்டம் போட்டிருந்தான். சரிங்களா, அந்த திட்டத்தை அங்க நம்ம பார்க்கிறோம். என்ன திட்டம்? அவனுடைய திட்டத்தை நான் விளக்குகிறேன். அதாவது தன்னுடைய படைகளை பார்த்து அவன் சொன்னான், நம்ம படைய பாதியா பிரிச்சு அந்த ஆயிக்கு பின்னால போய் பாதி படை இருந்து நீங்க ஒரு அவங்களை அம்பியூஷ் பண்ணுவோம், அவங்களுக்கே தெரியாம திடீர்னு பிடிக்கிறதுக்காக நீங்க எல்லாம் அங்க போய் மறைஞ்சிருங்க. அப்பனா இந்த ஒரு எப்பவுமே சொன்னே அந்த நகரத்தை சுருத்தி பெரிய கோட்டை மதில் இருக்கும்னு, அப்ப அது முன்வாசலுக்கு முன்னால பாதிப்படைய நிறுத்தி வச்சிடுறேன். அவன் நிறுத்தி வச்சுட்டு இவன் கால் சண்டையெல்லாம் போடுறதுக்கு காலையில என்ன செய்வாங்க, எல்லாம் ரெடியா வெளியே வருவாங்க. அப்ப நாங்க இருக்கிறத அவங்க பார்ப்பான், நாங்க இருக்கிறத அவங்க பாக்குற நேரம் நம்ம என்ன செய்யணும், நம்ம எல்லாம் ஏதோ அவங்களுக்கு பயத்து பயந்து ஓடுற மாதிரி எல்லாம் ஓடணும், போத்து போன மாதிரி எல்லாம் தலை தரிக்க ஓடணும். அப்படி ஓடுற நேரம் இவன் எல்லாம் என்ன துரத்திக்கிட்டு வருவான். அப்ப எவ்வளவு தூரம் வருவானோ அவ்வளவு தூரம் போயிடணும். இப்ப இதுதான் திட்டம். இப்ப இந்த இடத்துல இத வந்து யோசுவா அந்த ஆயி அரசனுக்கு சொல்லி இருக்கலாமா? நம்ம பக்கத்துல சில முட்டாளர்கள் இருப்பாங்கல்ல, சொல்லலாமா? சொல்லக்கூடாது. இப்ப சில பேர் சொல்லுவாங்க, இப்ப நீ இப்படி யோசிச்சியே, அப்ப நீ வந்து பேசுறது உண்மையா இருக்கணும், உன் நடவடிக்கை உண்மையா இருக்கணும். இப்போ நடவடிக்கையில உண்மை இல்ல, நீ இப்ப என்ன செய்யற, நீ ஆயி ராஜாவை ஏமாத்துற. அப்ப ஆயி ராஜாவுக்கு தெரியாததுனால நீ உண்மையா நடக்கல, நீ ரைச்சஸா நடக்கல, நீ பொய்யனா நடந்திருக்கலன்னு சில பேர் சொல்லான். யோசுவாவை பார்த்து சொல்லலாம். இப்ப இங்க பாப்போம் அப்படி. அப்ப யோசுவா செஞ்சது தப்பா? அவன் வாழ்க்கையில உண்மையே பேசுறவனா இருந்தாலும் தப்பா நடந்தானா அப்படின்னு பாக்கணும். ஓகே, இப்ப வந்து என்ன நடக்குது, அடுத்த நாள் காலையில எல்லாம் எழும்புறாங்க. ஆயி கேட்டு திறந்து படைகள் எல்லாம் வருது, முன்னுக்கு நின்று இப்ப சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. சண்டை ஆரம்பிக்கும்னு ஆயியின் படைகள் பார்த்து கொண்டு இருக்கிற நேரம் இஸ்ரவேலாம் ஓட ஆரம்பிக்கிறான். இவங்களுக்கு தெரியும் ஏன் ஓடுறான், இருந்தாலும் சரி பயந்தோ ஏதோ ஓடுறான்னு சொல்லி இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, ரொம்ப வேகமா அவங்களை பிடிக்கிறதுக்கு துரத்துறாங்க. ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அப்படி போனா பிறகு அவன் திரும்பி பாக்குறான், இங்க கூச்சல், பின்னுக்கு சிட்டிக்கு பின்னுக்கு மறைஞ்சிருந்த இஸ்ரேல் படைகள்லாம் வந்து ரொம்ப ஈஸியா ஆயி நகரத்துக்குள்ள நுழைஞ்சிருச்சு. அங்கதான் ஒருத்தனுமே வீரர்களே இல்லையே. சோ அவங்க எல்லாம் நகரத்தை உடனடியே குயிக்கா புடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எரிக்க தொடங்கிட்டாங்க. ஆண்டவர் எல்லாம் எரிக்க சொல்லி இருக்கிறாரு இல்லையா. அப்ப எரிக்க தொடங்கினா அந்த புகையெல்லாம் மதுரைகளுக்கு மேல வானத்துல தெரியுது. அப்ப இந்த ஆயி அரசனுடைய படைகள் திரும்பி பார்த்து அங்க என்னடா அப்படி படைய புகையா இருக்குதுன்னு சொல்லி சரி நகரத்துக்கு ஓட பாக்கலாம். அதுக்கு முன்னாடி இருந்த இஸ்ரவேல் படைகள் ஓடுறதை விட்டுட்டு இவங்களை துரத்த ஆரம்பிக்க, இவங்க நகரத்தை ஓடி ஓட நகரத்துக்குள்ள இஸ்ரேல் படைகளும் வெளியில வர நல்லா மாடிட்டாங்க. நடுவுல இப்ப என்ன நடக்குது, ஆயி படைகள் எல்லாம் தோத்து போய் ஆயி ரொம்ப ஈஸியா இஸ்ரவேலுக்கு கிடைச்சிருச்சுன்னு அந்த பகுதியில பாக்கலாம். யோசுவா இந்த இடத்துல வாயால் எந்த பொய்யும் சொல்லாவிட்டாலும் அவன் தன் நடத்தையில் ஏமாத்துக்காரனாக இருந்திருக்கிறானேன்னு நம்ம நினைக்க வைக்கலாம். யாரும் நினைச்சிருந்தான் கூட நான் அதை பார்த்து ஆச்சரியப்பட மாட்டேன். அப்படி அவன் செய்தானா இல்லை, ஏன் அப்படி சொல்லணும், இதுவரையும் கொடுத்த பகுதிகளுக்கு உண்மைதான். அவன் என்ன செஞ்சானா உண்மையை கன்சீல் பண்ணிட்டான். சரிங்களா, உண்மையே கன்சிடர். ஏன், அவனுக்கு ஆணை ராஜாவுக்கு தான் திட்டத்தை போர் முறை காலத்துல போர்கள் எல்லாம் செய்கிற பொழுது எதிரிக்கு யாரும் திட்டத்தை சொல்ல மாட்டாங்க, யாருமே போய் சொல்ல மாட்டாங்க. ஆகவே என்ன செய்கிறது, அந்த உண்மையை கன்சீல் பண்ணிடுவாங்க, செய்ய போறத சொல்லாம இருக்கிறது வந்து பொய்யல்ல. புரியுதா, போர் திட்டங்கள்ல அதெல்லாம் நம்ம எத்தனையோ சேவையில் போர்கள் நடந்திருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆகவே இங்க என்ன செய்து விட்டார்கள், இவர்கள் படைக்கு சொன்னதையும் கூட அதுல இவன் என்ன பொய்யும் சொல்லல, உண்மையை கன்சீல் பண்ணிட்டான். பார்ஷியல் ட்ரூத் மட்டும்தான் சொன்னது. நீங்க நல்லா அந்த பகுதியை வாட்சி பார்த்தீங்கன்னா, யோசுவா ஆகிய பிடித்த பகுதியை வாட்சி பார்க்கிற பொழுது அங்க பொய்க்கு இடம் இல்லை, அங்க கன்சீல் பண்ணப்பட்டு விட்டது. இதைதான் நம்ம வேதத்துல பார்க்கலாம். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கொள்றோம், ஒரு வார்த்தையை வச்சு நம்ம தீர்மானிக்க முடியாது. யோசுவா சொன்னதை வச்சு அதை தீர்மானித்திருக்க முடியாது. அந்த முழு பகுதியும் ஆராய்ந்து பார்க்கிற படிக்கிற பொழுது யோசுவாவினுடைய என்ன செய்தான், அவன் என்ன சொன்னான் என்பதற்கும் சரியான பொருத்தமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுல பொய்க்கு அங்கு இடம் இல்லை. ஏன்னா வேதம் பொய்யே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பத்து கட்டளையிலும் ஒன்னா போட்டுட்டு அதை மீறி மீறி எங்கேயும் நடந்துட்டு இருக்க. ஆகவே வேதம் வேதத்துக்கு முரணாக பேசாதுங்கிறத இங்க நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த மாதிரி நம்ம பார்த்திருக்கிற பகுதிகள் எல்லாம் இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளுகிறோம், இங்க பாருங்க. முதலாவது, சில சந்தர்ப்பங்களில் வாழ்க்கை நன்மை காரணமாக நன்மை செய்வதற்காக பொய் சொல்லித்தான் தீர வேண்டும் என்று நினைப்பது அடிப்படையிலேயே தவறு என்று அறிந்து கொள்கிறோம். ஃபண்டமெண்டலி ராங். பொய் வந்து பொய் தான், அது எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டாலும் பொய் தான். அதனால் பொய்யை எந்த விதத்திலும் நியாயப்படுத்தக்கூடாது என்கிறது வேதம். உண்மையையே நாம் எப்பொழுதும் சிந்திக்க வேண்டும், உண்மையையே நாம் எப்பொழுதும் பேச வேண்டும், உண்மையாகவே நாம் எப்பொழுதும் வாழ வேண்டும். இதுதான் முதலாவது. அது எந்த விதமான மாற்றமும் இல்ல, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரையும் அதுக்கு எதிராகவும் சொல்லவில்லை. இரண்டாவது, உண்மையை அறிந்து கொள்ள அவசியமே இல்லாதவர்களிடத்தில் நாம் ஒருபோதும் உண்மையை அப்பட்டமாக வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று வேதம் விளக்குகிறது. திரும்பவும் சொல்லிடவா, உண்மையை அறிந்து கொள்ள அவசியம் இல்லாதவர்களிடத்தில் நாம் ஒருபோதும் உண்மையை அப்பட்டமாக வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லோரிடத்திலும் நாம் தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாத உண்மைகளை வெளிப்படுத்தி வருவோமானால் வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. உயில் எழுதி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்குவோம். யார் ரெண்டு பேருக்கு உயில் தெரியும், லாயருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், சரி உங்க வைஃபுக்கு சொல்லி இருப்பீங்க. இப்ப அந்த உயில் எழுதுனதெல்லாம் ஊர் பூரா அவனா தம்பட்டம் போட்டுட்டு இருக்கிறானா, உண்மைதான் உயில் எழுதி வச்சிருக்கிறது, ஊர் பூரா சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா, என்ன ஆகும் வச்சு பாருங்க, வாக்கு எவ்வளவு மோசமா இருக்கும். சில சந்தர்ப்பங்களில் உண்மையை மறைத்து வைப்பது நம்முடைய அவசியமான ஒப்ளிகேஷன், கடமைப்பாடு என்பதை சத்தியம் நம்மிடம் எதிர்பார்க்கிறது. எவ்வளோ காரியங்கள் அது உண்மையாக இருந்தாலும் அதை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமொழிகள் 11:13 சொல்லுகிறது, புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். இப்ப வந்து தமிழ் வந்து அவ்வளவு தூரம் அதுல இருக்கிற அழுத்தமான விஷயங்களை வெளியே கொண்டார்கள். இங்கிலீஷ் பைபிள்ல அதை இங்கிலீஷ்ல வாசி தமிழ்ல சொல்றேன். ரெண்டு நல்ல மொழிபெயர்ப்புகள், கிங் ஜேம்ஸ், நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் சொல்லுது, டேல் பேரர். புறங்கூடுறவனுக்கும் அது உண்மைதான், டேல் பேரர்னா அவனுக்கு கொசிப் பண்றவன், ஒன்னும் வச்சு தெரியாது, எல்லாம் அவனை பத்தி அவனை பத்தி அவனை பத்தி எல்லாம் கொசிப் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பான். ஹி ரிவீல்ஸ் சீக்ரெட்ஸ். அதாவது சீக்கிரட்ல ரகசியமா இருக்க வேண்டிய வேலைலாம் அவர் ரகசியமா வச்சிருக்க தெரியாது, அதை சொல்லி விட்டுருவான். சரிங்களா, ரொம்ப சின்ன வயசுல 4 வயசோ 5 வயசோ தான் இருக்கும் என் மகளுக்கு, இன்னைக்கு அதுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். அது 4 வயசு இருக்கிற நேரம் கிறிஸ்துமஸ் நேரம் பிரசன்ட் எல்லாம் வாங்குவோம் தானே. இப்ப அதனால நம்ம குடும்பத்துல எல்லாரும் எல்லாருக்கும் வாங்குறது. அப்ப அம்மா வந்து வாங்கி எனக்கு வச்சிருந்திருக்கிறாங்க. இவன் வந்து எனக்கு சொன்ன, டேட் ஐ எம் கோயிங் டு டெல் யூ அ சீக்ரெட், மம் ஹேஸ் காட் திஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப அவளுக்கு சீக்ரெட்னால என்னன்னு புரியல. சீக்ரெட் சொல்லிடுறேன்னு சொல்லி மனைவி எனக்கு வாங்கி இருந்ததை எனக்கு முன்னே சொல்லிட்டா. அது அதுக்காவது ஒண்ணு அது தெரியாததுனால சொல்லியாச்சு. ரொம்ப பேருக்கு எதை யாருக்கிட்ட சொல்லணும் யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஒரு வியவஸ்தையே இல்லைன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதான் புறந்துடுறவன். அவன் வந்து ரிவீல் சீக்ரெட், சீக்ரெட்டா இருக்க வேண்டியதெல்லாம் கொட்டி தள்ளிடுவான் எல்லாருக்கிட்டையும். பட் ஹீ ஹூ இஸ் அ ஃபெய்த்ஃபுல் ஸ்பிரிட், உண்மையாக நடக்கிறவன், ஃபெய்த்ஃபுல் ஸ்பிரிட் என்ன செய்வான், ஹி கன்சீல்ஸ் அ மேட்டர், மறைச்சு வைக்க வேண்டியதை மறைத்து வைப்பான். இங்கிலீஷ்ல ஒரு மாடர்ன் டிரான்ஸ்லேஷன் அது சொல்லுது, ஹூ ஹேவ் அ கோஸ் ஆஃப் ஸ்லாண்டரிங், அது ஸ்லாண்டரிங்னா கெட்டதும் பார்க்கலாம் கெட்டது இல்லாமல் ஸ்லாண்டர் பண்றேன்னா மற்றவங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, தவறாம பேசுவான், சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஹி ரிவீல்ஸ் சீக்ரெட், ரகசியமா இருக்க வேண்டியதை சொல்லுகிறான். But he who is trustworthy, nambakoodiya varthan, trustworthy in spirit, keeps a thing covered. Patingla, keeps a thing covered. Romba avasi, adhilandhu enna theriyirudhu? Ulurvayanai pola, ella edathilum, ellor edathilum, munyosanai illamal, unmaiyai velippaduthi kondirukkira evanaiyum nambamudiyadhu. Patingla? அவனால் உண்மையை பாதுகாக்க முடியாது. உண்மையும் விசுவாசமும் உள்ளவர்கள் நாம் நம்பும்படியாக உண்மையை பாதுகாத்து வைப்பார்கள். இந்த வசனத்தை புறங்கூறி திரிகிறவன் என்பது தேவையில்லாமல் அனாவசியத்துக்கு மற்றவர்களிடம் சொல்ல தேவையில்லாதவற்றையெல்லாம் சொல்லி திரிகிறவன் என்ற அர்த்தம். உண்மையில் அப்படிப்பட்டவன் ஆபத்தானவன். அவன் சில வேலைகளில் உண்மையையே எல்லோரிடத்திலும் சொல்லுகிறவனாக இருந்தாலும் அவன் ஆபத்தானவன் தான். ஏன், உண்மையை எந்த இடத்தில் சொல்ல வேண்டும் என்ற முன்யோசனை இல்லாத ஆபத்தானவன் அவன். ஆண்டவர் சில பேரை குணப்படுத்திய பொழுது அதை ஒருவரிடமும் சொல்லி வைத்து விடாதீர்கள் என்று சொல்லி அனுப்பலையா சொன்ன. சில பேர் உண்மையை தெரிந்து கொள்ளக் கூடாது என்பதற்காக அவர் உவமைகளின் மூலம் அவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியாதபடி பேசினார் என்பதையும் பார்க்கிறோம். அதே ஆண்டவர் பன்றிகளுக்கு மொத்தை தூவாதே என்றும் சொல்லி இருக்கிறார். அவர் அநேக சந்தர்ப்பங்களில் மனிதர்கள் உண்மையை தெரிந்து கொள்ளும் உரிமையை இழந்து விடுகிறார்கள். அதை தெரிந்து கொள்ள வேண்டிய உரிமை அவங்களுக்கு இல்லை, அவசியமே இல்லை. அத்தகையவர்களுக்கு உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற கட்டுப்பாடு, ஒரு கடமைப்பாடு நமக்கு இல்லை. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். உண்மையை பொறுத்து நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்ம சில பேர் வந்து சொல்லுவாங்க, நிறைய பார்த்தா, பாஸ்டர் உங்களுக்கு இந்த பெஞ்சமின தெரியுமா? யாரு? அது ஒரு பொதுவான பேரை, எத்தனையோ பெஞ்சமின தெரியும். எனக்கு பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு, இப்படி சொல்லலாம். இல்ல பாஸ்டர், அந்த அங்க கோயம்புத்தூர் அப்படியா? சும்மா யோசிச்சு சொல்றேன், அப்படியா நினைச்சிடாங்க. இல்ல அப்படி தெரியாது. என்ன பாஸ்டர் தெரியாதுங்கிறீங்க? உங்களை ரொம்ப காலம் தெரிஞ்ச மாதிரியும் உங்களோட பழகின மாதிரியும் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. எனக்கிட்டையும் சொன்னாருங்க. உண்மையிலேயே தெரியாதுப்பா. சில பேரு எப்பவாவது ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க, தேங்க்யூன்னு போட்டிருப்பேன். இல்லாட்டி ஒரு இமெயில் அனுப்பியிருப்பாங்க, ஓகே பதில் எழுதியிருப்பேன். இல்லாட்டி ஒரு பப்ளிக் கூட்டத்தில் சந்திச்சு ஹலோ சொல்லியிருப்பாங்க, நான் திரும்ப ஹலோ சொல்லியிருப்பேன். அது வந்து என்னோட 30 வருஷம் பழக்கமா இருந்து ஒன்னா சாப்பிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜபம் பண்ணி அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கிறது ஆயிருமா? இதெல்லாம் போய் சொல்றவங்க இருக்கிறாங்களா இல்லையா? அதெல்லாம் சுத்த போய், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் இல்லைங்களா? அப்படி கேசஸ் இருக்குது. அப்ப நம்ம வந்து உண்மையை பாதுகாக்கணும். நாம வந்து வேதம் சொல்லுது, உன்னை நேசி, ஆண்டவரை நேசி, உன்னை நேசிப்பது போல் அயலானையும் நேசிங்கிறது. இப்ப நம்ம வந்து நம்ம கண்ட்ரியில ஒரு லா போட்டிருக்கிறாங்க, இப்ப இருக்கிற ரூல், உங்க பபுள்லயே இருங்க. பபுள்னு சொன்னா உங்க ஊர் யாரோட இருக்கிறீங்களோ அந்த லெவல் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஆரம்பிக்கும் இல்லையா, அதுக்குள்ளேயே இருங்க. சொந்தக்காரங்களா இருந்தாலும் நீங்க போகக்கூடாது. இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிருக்கு, போகக்கூடாதுன்னா அது எதுக்கு? இந்த பிப்ளிக்கல் பிரின்சிபல், லவ் யூ லவ் காட் அண்ட் லவ் யுவர் நெய்பர். ஏன் நமக்குள்ள கொரோனா வைரஸ் இருந்திருக்கலாம், சிம்டமே இல்லாம கொரோனா வைரஸ் நமக்குள்ள இருந்திருக்கலாம், அதை மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாது. நல்லதான் மற்றவங்களுக்கு கொடுக்கலாமே தவிர இந்த மாதிரி கிருமியெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாது. சில நேரம் சிம்டமே இல்லாம இருக்கிறவங்களுக்கு உங்க கிருமி இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அவனுக்கு கிடைச்ச பிறகு அந்த கான்டாக்ட் ட்ரேசிங்ல வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க இந்த நல்லதை நம்ம செஞ்சிருக்கிறோமே. ஆகவே தான் என்ன சொல்றாங்க, அயலான நேசி. அப்ப நம்ம பாத்துக்கலாம், அயலான நேசி, அயலான நேசினா முன்னாடி தள்ளியே நில். ஆகவே நம்ம நன்மை செய்யறதுங்கிறதுல யாருக்கு செய்யணும் எப்படி செய்யணும்னா யோசனை இருக்குது. உண்மை இங்க மறுபடியும் வருவோம், இங்க உண்மையை சொல்லுகிற பொழுது சில வேலைகளில் அந்த உண்மையை ஒரு நன்மையின் காரணமாக மறைக்க வேண்டி இருக்கிறது, அல்லது பார்ஷியல் ட்ரூத் மட்டும் சொல்ல வேண்டி இருக்கிறது. அது வந்து பொய் அல்ல. நான் போயிட்டு எல்லாருக்குமே சொல்ல தேவையில்லை, என் நண்பர்கள் யார், அவங்களோட எவ்வளவு எனக்கு உறவு இருக்கிறது, அதெல்லாம் நான் எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்கணுமா? சில பேர் ஆசைப்படுவாங்க. பர்ஸ்ட் நான் கேள்விப்பட்டேன், நீங்க வந்து ஆல்பர்ட் மார்ட்டின் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆமே. ஆமா ஃப்ரெண்டு, அதனால விட மாட்டாங்க. இப்ப நான் சொல்லி அடிச்சு எல்லாம் என்னத்தான் நடக்குதுங்கறதெல்லாம் அள்ளி வைக்கணுமா? அது உண்மையாவே இருந்தோமா அப்பொழுது? இல்ல, அனாவசியம். அதே போல இன்னொரு மனுஷன், இப்படி எத்தனையோ மனுஷர்கள் இருக்கலாம். அவர் உண்மையை எல்லா இடத்துலயும் எந்த சந்தர்ப்பத்திலையும் உண்மையாக இருந்தாலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சிலருக்கு அதை தெரிந்து கொள்ளுகின்ற உரிமையே இல்லாதவர்கள், சிலருக்கு அவங்க தெரிஞ்சு கொள்ளவே கூடாது. ஆகவே எல்லா சந்தர்ப்பங்கள் தீர்மானிக்கும் எந்த நேரத்துல நம்ம யாருக்கிட்ட எப்படி உண்மையை பேசுகிறோம். உண்மையை பேசுவதும் உண்மையாக நடப்பதும் சந்தர்ப்பங்களின் அடிப்படையிலையும் இருக்கிறது. அது பொய் அல்ல, அது பொய்யே அல்ல. அதான் வேற சொல்லுறேன், நகைச்சுவையா ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன்னு சொன்னேன். ஒரு முறை நான் இன்னொரு நாட்டுக்கு போயிருந்த பொழுது அந்த நாட்டுல என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு எங்க போயிருந்தேன், ஐ வென்ட் டு தி ஏர்போர்ட். சரிங்களா? அப்ப ஏர்போர்ட்டுக்கு போனோம்னா என்ன செய்வோம், கவுண்டருக்கு போயிட்டு அங்க இருக்கிற பர்சன் கிட்ட நம்ம டிக்கெட்டை கொடுப்போம், சாரி பாஸ்போர்ட்டை கொடுப்போம். அப்ப பாஸ்போர்ட்டை கொடுத்த உடனே அவங்க போர்டிங் கார்டு இதை கொடுப்பாங்க, போர்டிங் கார்டை கொடுப்பாங்க. அப்ப போர்டிங் கார்டை கொடுக்குற நேரம் என்ன செய்வோம், நம்ம சூட்கேஸை எடுத்து வைக்கணுமா இல்லையா, என்ன அவங்க இடம் பார்த்து அதுக்கு லேபிள் எல்லாம் போட்டு போவோம். அப்ப நான் சூட்கேஸை எடுத்து அதை வச்சுட்டேன், வச்சு அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த நேரம் அவங்க சொன்னாங்க, சார் ஹவ் யூ காட் ஒன்லி ஒன் சூட் கேஸ், ஒரு சூட் கேஸ் தானா இருக்குன்னு கேட்டாங்க. அப்ப என்ன வழியா அனுப்ப வச்சிருந்த ஒரு மனுஷன் அந்த நேரம் எனக்கு பக்கத்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தா நான் பார்க்கல, அவர் தலைய போட்டு ஒரு சூட் கேஸ் தான், அந்த ஒரு சூட் கேஸ் 50 கிலோன்னு சொல்லிட்டார். இது வந்து எனக்கு கேக்குது, அந்த மனுஷிக்கு கேக்குது, அந்த பக்கத்தில் நிக்கிறவங்களுக்கு எல்லாம் கேக்குது. அப்ப சத்தமா சொல்லிட்டார். இப்ப என்ன நடந்துச்சு, அவர் சொன்னது அப்பட்டமான உண்மை, என் சூட்கேஸ பத்திய அப்பட்டமான உண்மை. அது எந்த ஒரு இதுவுமே இல்ல. இப்ப அது என்ன தப்பு இருக்குது, தப்பு இருக்கு எனக்கு அது அப்படியே பக்குன்னு. முன்னது இருக்கிற லேடிகளும் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு நாளும் ஒருத்தனுமே எந்த ஏர்போர்ட்லயும் லைஃப்லயே அது செஞ்சிருக்க மாட்டான். சூட்கேஸ தூக்கி தான் வப்பீங்களே தவிர யூ டோன்ட் ஹெல்ப் கவுண்டர்ல இருக்கிறவங்களுக்கு சொல்ல மாட்டேங்க. நான் எப்ப யோசிக்கிறது, ஐயோ அது நெருக்காம போயிட்டேனே, கொஞ்சம் கூடவும் குறவும் குறந்தா குறவா இருந்தா பரவாயில்ல, கூடவா இருந்தா என்ன ஆயிடுறது அப்படின்ட்டு போறது. நான் ஒன்றும் தப்பு செய்யல. சில நேரம் இருக்கிறவங்களை பொறுத்து நம்ம எவ்வளவு காரம் டிராவல் பண்ணி இருக்கிறோம், என்ன ஸ்டாண்டர்ட்ல ஃப்ரீக்வன்ஸ் ஆயிடறான்னு பார்த்து அனுமதிச்சிருவாங்க. அன்னைக்கு கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, கொஞ்சம் கூட இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, இதுலதான் அடிக்கடி ஃபிளை பண்றேன். இப்ப நான் ஒண்ணுமே வாய மூடிக்கிட்டு இருந்திருந்து நானே ஒன்னும் சொல்லல. இருந்திருந்தா அந்த லேடி என்ன செஞ்சிருக்கும், அனுமதிச்சிருந்திருக்கும். சரிங்களா? நம்ம பேசாம போயிட்டு இருந்திருப்பேன், அது ஒரு பெரிய பிரச்சனையே ஆயிருக்காது. இப்ப அவன் எனக்கு மட்டும் சொல்ல இல்ல, முன்னாள் இருக்கிற லேடிக்கும் சொன்ன, ரத்தம் போட்டு எல்லாம் கேட்கற மாதிரி சொல்லியாச்சா இல்லையா,
So I'm telling me, Pati, sir, you have 7 kilos more, you have to pay for it. அப்போ என்ன நடந்துச்சு, என்ன செய்யறது? சரி, கிரெடிட் கார்டை கொடுத்து அதை பே பண்ணிட்டு போற வழியிலாம் திட்டிட்டு போக வேண்டியது, என்ன செய்ய முடியும்? ஏன் நீ உனக்கு தேவையே இல்லாத வேலை, அவசியமே இல்லாத வேலை அங்க. இது மற்றவர் சம்பந்தப்பட்டது, அது உண்மையாக இருந்தாலும் அது மற்றவர் சம்பந்தப்பட்டது. எந்த நேரத்தில் எதை பேசணும், எதை செய்யணும், செய்யக்கூடாதுங்கிற ஒரு வியவஸ்தை இல்லாத ஒரு வளர்வாயனா என்ன அனாவசியத்துக்கு மாடி வச்சுட்டான். இப்ப நான் அங்க வந்து பொய் சொல்றேனா? ஏன்னா எக்ஸாக்ட்லி பார்த்து அவங்களுக்கு சொல்லல, ஆனா நீ பொய்யா நடந்துக்கிற, அதனால எப்படியோ ஆண்டவர் அவங்க கண்களை மூடி என் சூட்கேஸ் போயிடுற மாதிரி இருக்கிறது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பிகாஸ் ஐ நோ ஃபியூ கிலோஸ் சரியா, அது ஒன்றும் பரவாயில்ல, விட்டுருவாங்க. எந்த நாட்டிலையும் விட்டுருவாங்க, அது ஒன்றும் இல்லை. இப்ப அப்படியே அவங்க அந்த பர்சன் இந்த நபர் சொல்லாம எனக்கு சொல்லி இருந்திருந்தா தட்ஸ் நோ ப்ராப்ளம், ஐ வுட் ஹவ் பெய்ட் ஃபார் தட். பட் பிரச்சனை என்ன, நீ பக்கத்தில் இருந்தவன் வாய மூடிட்டு இருந்திருக்கணும், யாருமே கேட்கல. நீ ஒரு உண்மைய எந்த இடத்துல சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு தெரியாம உளறி வச்சு வம்பை இழுத்து விடுகிறாய். அதுதான் நீதிமொழி 13:13 சொல்லுகிறது. அதிக பிரசங்கி மாதிரி சீக்கிரட் எல்லாம் என்ன செஞ்சிருவான், வெளிப்படையா சொல்லி தெரிஞ்சிருவான். அப்படி இருக்கக்கூடாது. இது உங்களுக்கு சின்னதா புரிய வச்சிருக்கும் நினைக்கிறேன். இப்ப நம்ம பார்த்த எந்த பகுதியிலும் இந்த பிரச்சனை இல்லை. நோபடி லைட் யோசுவாவோ எலிசாவோ அந்த மருத்துவச்சிகளோ யாருமே போய் சொல்லல, எல்லாம் உண்மையை பேசி இருக்கிறார்கள். சந்தர்ப்பத்தை பொறுத்து வேத ஒழுக்க விதிகளை எல்லாம் பார்த்து எங்க எப்படி பேசணும், எதுக்காக பேசணும்னு பேச வேண்டியத பேசி இருக்கிறாங்க. அவங்க அப்படி உண்மையை கவனத்தோட பேசி இருக்கா தீமையில் போய் முடிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கா? அவங்க நம்ம என்ன செய்யணும், நியூஸ்ல உள்ளவர்களாக இருக்கணும், உண்மையை காப்பாற்றணும், உண்மையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. எங்க எப்படி பேசணுங்கிறையும் சிந்தித்து பேசணும். ஆகவே இந்த மாதிரி வேத ஒழுக்கதையோ தெரியாம நாம நடந்துக்க கூடாது. அப்படி நடக்கிற பொழுதுதான் தவறு ஏற்படுகிறது. இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு செய்கிறேன். ராகாப் சொன்னது போய், விசுவாசிகள் எல்லாமே தப்பு செய்யாம இருந்த ராகாப் வாழ்க்கை பூரா போய் சொல்ல, ஒரு நிகழ்ச்சி வச்சு அப்படி இது பண்ணவர். யாக்கோபு சொன்னது போய், பட் தே ஹேவ் தி பிலீவர்ஸ் ஒரு இடத்துல தப்பு செஞ்சிட்டாங்க. தப்பு செஞ்ச எத்தனையோ உதாரணங்களை வேதத்துல பார்க்கணும். அது நம்ம விசுவாச வாழ்க்கையில இணைந்து வருவது. அதனால நம்ம வேதத்துல பாக்குற பகுதியில எல்லாம் பொய் சொல்றாங்கன்னு சொல்லி, ஓ பொய் சொல்றதுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கான்னு பார்க்க கூடாது. வேதம் சொல்லுது, டோன்ட் லை, காட் ஹேட்ஸ் இட். உண்மையை சிந்தித்து, உண்மையை பற்றிய யோசித்து சிந்தித்து, உண்மையை பேசி உண்மையாக நடக்கணும். அந்த உண்மையின் நடக்கிற வாழ்க்கையிலும் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற விதத்தில் கவனத்தோடு நிதானத்தோடு நடந்துக்கணும்னு வேதம் நமக்கு போதிக்கிறது. இப்ப ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த நேரத்தில் இப்படியாக பல வேத பகுதிகளிலிருந்து எப்படி நம்ம எங்கு உண்மையை எந்த விதத்தில் பேசி நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நீர் போதித்திருக்கிறீர். எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை யோசித்து பார்க்கிற பொழுது எவ்வளவு நாட்கள் இத்தனை தடவைகள் கவனமே இல்லாமல் பொறுப்பு இல்லாமல் நடந்திருக்கிறோம். ஆண்டவரே, உண்மைக்கு நீர் கொடுக்கின்ற மதிப்பு அதிகம் என்று வேதத்தில் பார்க்கிறோம். பிலாத்து கேட்ட பல கேள்விகளுக்கு நீ பதிலே சொல்லாமல் அமைதியாக இருந்திருக்கிறது. ஏன்? அதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் அவளுக்கு இருக்கவில்லை. அந்த அவனுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு கடமைப்பாடும் அப்ளிகேஷனும் உமக்கும் இருக்கவில்லை. ஆகவே எங்கு எதை எப்படி பேச வேண்டும் என்பதை உம்மிடத்தில் இருந்தும் வேத புருஷர்கள் உதாரண புருஷர்கள் இருந்தும் நாம் கற்றுக்கொள்கிறோம். இனியாவது கூட எங்களோடு பேசும் ஆண்டவரே, நாம் ஏதோ ஒரு வண்டி போகிற வேதத்தில் வாழ்க்கை போய்கொண்டு இருந்து விடாத படிக்க கவனத்தோடு சிந்தித்து ஆராய்ந்து பேசுகிறதையெல்லாம் உண்மையோடு பேசி உண்மையோடு நடக்க உதவி செய்யும். பொய்யாக பேசி பொய்யாக நடக்காமல் இருக்கவும் எங்களுக்கு உதவும். எங்க நம்முடைய இனத்திலே பொய் பேசி பொய்யாக வாழ்வது சகஜமாக இருக்கிறது. அந்த இந்து பாரம்பரிய வழிகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து விடாதபடி ஆவியானவரின் உதவியோடு ஒவ்வொரு காரியத்தையும் சிந்தித்து எங்களை மாற்றிக்கொண்டு உண்மையோடு நடந்து வர இது எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட இந்த வேத பகுதியை நாம் பார்ப்பதற்கு எந்த விதத்தில இடையூறும் ஏற்பட்டு விடாமல் எங்களோடு இருந்து நீர் எங்களை பேசியதற்காகவும் எங்களுக்கு புத்தியை கொடுத்து சிந்திக்க உதவியதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவே. இந்தபடியாக வேதத்தை அதிகமாக கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை எல்லாம் இந்த காலங்களிலே உம்முடைய கிருபையின் மூலமாக அதிகமாக போஷியும் ஆண்டவரே. இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம், ஆமென்.